السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ وحدہ والصلاة والسلام علی من لا نبی بعدہ، اما بعد، فاعوذ باللہ من الشیطان الرجیم، بسم اللہ الرحمن الرحیم. الف لام میم، ذالک الکتاب لا ریب فیہ ھدی للمتقین، صدق اللہ العظیم. عن عمر بن الخطاب رضی اللہ عنہ قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم انما الاعمال بالنیات وانما لکل امرئ ما نوى ومن کانت ہجرته الى اللہ ورسوله فہجرته الى اللہ ورسوله ومن کانت ہجرته الى دنیا یصیبها او امرأة ینکحها فہجرته الى ما ہاجر الیہ او کما قال علیہ الصلاۃ والسلام اخرجہ البخاری فی باب کیف کان بدء الوحی. گنیتکم پیرو مدپیٹکم اریا اند کلورین ادیفر اورہلے ادے پونر انگ ورہی رندرک کوڑیا گنیتکم اریا استاد عبدالرحمن حضرت اورہلے انم اینے علماء کلے انبارند سہودررہلے பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பு ஹுஃபாலே, அல்லாஹு தஆலாவினுடைய மிகப்பெரிய ஒரு அருள். இந்த காலத்தில் ஃபித்னாக்கள், ஃபசாது வெளியில போனா இன்றைக்கு மெட்டீரியல் சடவாதத்தின் பக்கம் எல்லா புறத்திலிருந்தும் அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வினுடைய சிறந்த உலகத்திலே விலை மதிப்பற்ற குர்ஆனை பாடமிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எங்களுடைய இந்த சகோதரர்களுக்கு வழங்கியிருக்கின்றான். உலகத்திலே மிகவும் ஒரு பொறுமதி வாய்ந்த விலை மதிப்பற்ற ஒரு விடயம் என்று சொன்னால், மிகவும் சிறந்த பேச்சு என்று சொன்னால், அது அல்லாஹு தஆலாவினுடைய பேச்சு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், கைருல் கலாமி கலாமுல்லா வ கைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேச்சுக்களிலே மிகவும் சிறந்த பேச்சு அல்லாஹ்வினுடைய பேச்சு, நடைமுறைகளிலே மிகவும் சிறந்த வழிமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். குர்ஆனை விட உலகத்தில் சிறந்தது எதுவுமே இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா அவனுடைய கலாமை, குர்ஆனை அவ்வாறுதான் ஆக்கியிருக்கின்றான். மிகவும் உன்னதமானதாக, பொறுமதி வாய்ந்ததாக, விலை மதிப்பற்றதாக. இணையமான அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு பொதுவாக குர்ஆனுடைய விடயத்தில் நாங்கள் அனைவருமே எதை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், ஏதோ பள்ளி வாயல்களே இரண்டு அட்டைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த வசனங்கள், இவைகளை எங்களுடைய குழந்தைகள் பாடமிடுகின்றார்கள், உலமாக்கள் இதை படிக்கின்றார்கள், நோன்பிலே தராவிகளே இதனை தொல்விக்கப்படுகின்றது, ஏதோ நம்முடைய கூட்டங்கள் இந்த குர்ஆனுடைய சில ஆயத்துக்களின் மூலமாக ஆரம்பிக்கப்படுகின்றது, இது குர்ஆன் இதோடு நிறுத்தி கொண்டால் போதும் என்ற ஒரு நிலைப்பாடு பொதுவாக உலக மட்டத்தில் எல்லோருடைய உள்ளத்திலையும் இதே போன்ற ஒரு கருத்துத்தான் குர்ஆனுக்கு இருக்கிறது. ஆனால் குர்ஆன், இந்த குர்ஆன் சொல்கின்றது அலிஃப் லாம் மீம், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, இந்த வேதம் இருக்கிறது, இதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வேதத்திலே எந்த சந்தேகமும் கிடையாது, மிக தெளிவானது. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி கொடுக்கின்றான். அதை நாங்கள் இன்று குர்ஆன் என்று சொல்கின்றோம். இந்த குர்ஆன் எல்லா விதத்திலேயுமே அற்புதமானது. இந்த குர்ஆனிலே அல்லாஹ் எதை சொல்லியிருக்கின்றானோ இது அனைத்துமே யதார்த்தமான உண்மையான விடயங்களாக இருக்கிறது. சந்தேகத்துக்குரிய விடயங்கள் கிடையாது, மனித கருத்துக்கள் கிடையாது. ஏனைய வேதங்கள் உலகுக்கு இறக்கப்பட்ட அந்த தௌராத்தாக இருக்கலாம், இஞ்சீலாக இருக்கலாம், ஜபூராக இருக்கலாம், அவைகள் இன்று பெயர்கள் மாற்றப்பட்டு நாங்கள் ஹோலி பைபிள், ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் என்று சொல்கின்றோம். அவைகளாக இருக்கட்டும், அவைகளிலே மாற்று கருத்துக்கள் நுழைக்கப்பட்டு மனித கருத்துக்கள் நுழைக்கப்பட்டு மனிதருடைய கருத்துக்கள் தான் 70% அவைகளிலே நுழைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏனைய மதத்துடைய வேதங்கள் இருக்கிறது. பௌத்தரல்லி பொறுத்தவரையிலே சம்ஸ்கிருத திரிபிடக சந்தேச, அதே போன்று இந்துக்களை பொறுத்தவரையில வேதங்கள் இருக்கிறது, யஜுர்வேத், ஹாம்வேத், சாம்வேத், அசர்வாவேத். அதே போன்று அவுத்தார்கள் இருக்கிறது, 24 அவுத்தார்கள் இருக்கிறது, ராமாயண், மகாபாரத். இது போன்று ஏனைய மதத்தவர்களுடைய வேதங்கள் இருக்கிறது. இவை அனைத்துமே அவைகளிலே மனித கருத்துக்கள் நுழைக்கப்பட்டு சந்தேகங்கள் அன்று தொடக்கம் இன்று வரை அவைகளிலே இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் இந்த குர்ஆனை அற்புதமான முறையிலே ஆக்கியிருக்கின்றான். அதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அன்றிலிருந்து இன்று வரை சந்தேகங்களை கிளப்புவதற்காக வேண்டி முயற்சியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் இதுவரை காணவில்லை. அதனை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்த வரலாறு தான் இருக்கிறது. நேற்றும் கூட மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானி, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மனிதர், அவருடைய ஆராய்ச்சியிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண்கின்றார். அதனுடைய முடிவாக குர்ஆனிலே இருக்கக்கூடிய தியரி என்பதை அவர் அறிந்ததன் பின்பு நேற்று இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார். அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேதமாகத்தான் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். குர்ஆனிலே அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் பொதித்திருக்கின்றான். அதிலே சந்தேகமும் கிடையாது. எந்த அளவுக்கு என்றால், குர்ஆனை பார்த்து எத்தனையோ பேர் அறிவாளிகள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே துபைல் இப்னு அம்ரு தௌஸ் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அரபிக் லிட்ரேச்சர், அரபி துறையில மிகவும் பாண்டித்துவம் பெற்ற ஒரு மனிதராக இருந்தார். அவருக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான். அந்த துபைல் இப்னு அம்ரு தௌஸ் சொல்கின்றார், இது மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, நான் அரபியிலே மிகவும் பாண்டித்துவம் பெற்றவனாக இருக்கின்றேன், எனக்கு மிக தெளிவாக தெரியும், அரபிக் கிரமர், அரபிக் லிட்ரேச்சர் ரெண்டிலையுமே எனக்கு திறமை இருக்கிறது, ஆனால் இது மனித வார்த்தைகள் அல்ல, இறை வார்த்தைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். தற்காலத்திலே இன்று நாங்கள் யாரை யூசுப் இஸ்லாம் என்று சொல்கின்றோமோ அவர் முழு உலகத்திலேயும் பாட்டு படித்து திரிந்த ஒரு மனிதர், கஸ்டீவன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட மனிதர். அவர் சொல்கின்றார், என்னுடைய இஸ்லாத்துக்கு எந்த ஒரு முஸ்லிமும் காரணம் கிடையாது, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இந்த புனித குர்ஆனை வைத்துத்தான். குர்ஆனை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது, அதை படித்தேன், படித்ததற்கு பின்னால் நான் இஸ்லாத்தை தழுவினேன். டாக்டர் மொரிஸ் புகாய் ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, கனியமானவர்களே, 1981 இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அவருடைய மிக முக்கியமான இரண்டு புத்தகங்கள் குர்ஆன் அண்ட் சயின்ஸ், இன்னும் ஒன்று குர்ஆன் அண்ட் சயின்ஸ் அண்ட் பைபிள். இந்த ரெண்டு புத்தகத்துடைய முகவுரையிலே எழுதுகின்றார், நான் ஒரு நியூட்ரிஷன் டாக்டர், உடற்கூறுகள் சம்பந்தமான ஒரு வைத்தியர், நான் ஒவ்வொரு மதத்தையும் எடுத்து பார்த்தேன், அதிலே உடற்கூறு சம்பந்தமான விடயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி செய்து கொண்டு போனேன், எனக்கு பூர்த்தியான விடை கிடைக்கவில்லை. முகவுரையிலே எழுதுகின்றார், எனக்கு இறுதியாக குர்ஆன் கையிலே கிடைத்தது, அந்த குர்ஆன் பிரதியை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன், அதனுடைய மொழிபெயர்ப்பை படித்தேன், அந்த மொழிபெயர்ப்பின் மூலமாக தெளிவான ஒரு விடயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் இதற்குள்ளால் ஏதோ இருக்கிறது என்ற உண்மை தெரிந்தது, அதற்கு அரபி படிக்க வேண்டும் என்ற அந்த தேவையையும் நான் அறிந்து அரபி படிக்க ஆரம்பித்தேன்.
அந்த அரபியை படித்துவிட்டு குர்ஆனை பரட்டி படிக்க ஆரம்பித்தேன். அவர் சொல்கின்றார், This is a holy book, but this is a science book. இது ஒரு புனித வேதம் தான், ஆனாலும் இது சயின்ஸ் உடைய புத்தகம். நான் பரட்டக்கூடிய தாள்கள் அனைத்துமே எனக்கு சயின்ஸை போன்றுதான் தெளிவு கொடுக்கக்கூடியதாக இருந்தது என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லிவிட்டு 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது தியரிகள், சட்டங்கள், அந்த கருத்துக்கள், இன்று அவைகளை நாங்கள் சயின்ஸின் மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இது மனிதனால் சொல்ல முடியாது, இது இறை வசனங்கள் தான் என்று 1981 இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். இது உலக வரலாற்றில் நாம் அன்றாடம் பார்த்து கொண்டே போகலாம். இந்த குர்ஆனின் மூலமாக இஸ்லாத்துக்கு மக்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள், இன்னும் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமாகத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை ஆக்கி இருக்கின்றான். இவர்களுடைய உள்ளத்திலே, நம்முடைய சகோதரருடைய உள்ளத்திலே இந்த குர்ஆனை சுமந்திருக்கிறார்களே, இந்த குர்ஆனுடைய அற்புதம். இன்னும் இந்த குர்ஆன் அற்புதமானவைகளை பேசுகின்றது, மிரக்கல்ஸ். இந்த குர்ஆனிலே பிறக்கும் பொழுது மிரக்கல் ஆஃப் அ பேர்ட், மிரக்கல் ஆஃப் அ ஹியூமன் பாடி, மிரக்கல் ஆஃப் அ ஆண்ட், மிரக்கல் 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 என்று சொல்லி மனிதனுடைய உடம்பு, பறவைகள், எறும்பு, தேன், அல்லாஹு தஆலா அற்புதமான முறையிலே பேசியிருக்கின்றான். எறும்பை பற்றி பேசுகின்றான். இதை இன்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து அற்புதமான குர்ஆன் என்பதாக சொல்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, இந்த குர்ஆன் வெறுமனே இந்த மிரக்கல் அற்புதங்களுக்காக வேண்டி இறக்கப்பட்டதா? இந்த குர்ஆனை நாங்கள் வெறுமனே தலையங்கம் போட்டு பேசுவதற்காக வேண்டி இறக்கப்பட்டதா? இந்த குர்ஆனுடைய யதார்த்தம் பேஸ் என்ன, அடிப்படை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்திலே அல்லாஹ் ஏன் இந்த குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி வைத்தான், இப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த விதத்திலே ஏன் கொடுத்தான்? இந்த குர்ஆனை பேசிவிட்டு போவதற்காக வேண்டியா? இந்த குர்ஆன் யதார்த்தத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே 100க்கு 100 பிரதிபலிக்க வேண்டும், வர வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி கொடுத்து அந்த சஹாபாக்களை 23 வருடங்கள் இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையிலே பயிற்சி விட்டார்கள், அனைத்து விடயங்களையும் சொல்லி கொடுத்தார்கள். இந்த குர்ஆனிலே இருந்து சுன்னா நபியுடைய வாழ்க்கை அதற்கு விரிவுரையாக இருந்தது. அதன் மூலமாக அந்த சஹாபாக்கள் இந்த உலகத்திலே வெற்றி பெற்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்குத்தான் இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. அதனால்தான் அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் இருக்கிறதே, இந்த குர்ஆன் எது சரியான பாதை, எது சீரான பாதை, அதன் அளவுல வழிகாட்டுகின்றது. ஒவ்வொருவருக்கும் என்ன முறையில வாழ்க்கையை அவர் கழிக்க வேண்டும், அவர் as a father, as a mother, daughter, son, manager அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஒவ்வொருவருடைய ரோல் மாடல் இந்த குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. பொலிட்டிக்கல் செக்யூலர் வேணுமா, எஜுகேஷன் செக்யூலர் வேணுமா, மெடிசின் செக்யூலர் வேணுமா, எக்கனாமிக் செக்யூலர் வேணுமா, லோ செக்யூலர் வேணுமா, அனைத்தின் பக்கமும் இந்த குர்ஆன் தெளிவான வழிகாட்டலை காட்டுகின்றது. நாம் நம்முடைய தேவைக்கு வேறொரு மனிதரிடத்திலே, வேறொரு மார்க்கத்திடத்திலே, வேறொரு அந்த மனிதர்களிடம் போய் இந்த எனக்கு இதற்குரிய பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் தெரியாது, நீங்க எனக்கு காட்டித்தாங்களே என்று சொல்லி சொல்ற அளவுக்கு அல்லாஹ் முஸ்லீம்களை குறை உள்ள மார்க்கமாக இந்த மார்க்கத்தை ஆக்கவில்லை. அல்லாஹு தஆலா மிக தெளிவான முறையிலே நாம் எந்த விதத்திலே இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அதற்குரிய முழு சட்டையாப்புவையும் இந்த குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றான். இந்த குர்ஆன் அப்படிப்பட்ட ஒரு வேதம் தான். இது இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிறது. நாங்கள் யாருமே பயப்பட மாட்டோம். எங்கள்கிட்ட வந்து ஹாலி புக், உங்களோட முஸ்லீம்கள்ட புனித வேதம் எங்க என்று கேட்டால் நாங்க யாரும் பயப்பட மாட்டோம். எங்கள்கிட்ட குர்ஆன் இல்லையே, நாங்க எங்க போறது? அந்நிய நேரத்தில் பேசி கேளுங்க, உங்களோட திருப்பிட்ட கேட்டாங்களே, உங்களுடைய சந்தேகங்களை காட்டுங்களே, உங்களோட பஞ்சிய பண ஜாத்துக்கு அப்படி பலன்டோனே பொட்டக் பெண்ணண்ட புழுவாங்க அப்படின்டா அப்பி தகல உங்காக்கள் அப்படி தாமத எக்கேன அகலத்திய நிகழ்த்தலாய் இப்படிதான் சொல்லுவார்கள். அவங்களுக்கு சரியான முறையில அதை காட்டுறதுக்குரிய நிலைப்பாடு இல்ல. நீங்க அந்நியங்களிடத்துல கேட்டு பாருங்க, பைபிளை காட்ட சொல்லி எத்தனையோ பேருக்கு நான் காட்டியிருக்கிறேன், இதான் உங்களோட பைபிள் அப்படின்னு சொல்லி அவங்க கூட கண்டில்ல அப்படியான ஒரு நிலைப்பாடு. ஆனா எங்கள்கிட்ட வந்து உங்களோட குரான் எங்கன்னு சொல்லி கேட்டா நாங்க எங்கட ஹாபிஸ் மாற முன்னாக்கும், இதைக்கு இதா இருக்கிறாங்க எங்கட குரான் பாத்துக்கோங்க, பயப்பட மாட்டோம், இதோ எங்களுடைய கபட்ல இருக்குது. அவர் சொல்றாரு எனக்கு புத்தக வடிவுல இல்ல, எனக்கு நீங்க பென் டிரைவ்ல தாங்க, குரான் இஸ் அவைலபிள் வெப்சைட்ல குரான் இருக்குது, www.quran.com அடிங்க குரான் அங்க தரப்படும். அதுல வார்த்தைகள் வசனங்கள் என்ன தேவை, குரான் தெளிவான முறையில எங்களுக்கு அங்கே இருக்கிறது. இன்றைக்கு மெமரி சிப்ல வந்திருக்குது குரான், குரானுடைய மொழிபெயர்ப்பு வேண்டுமா? இன்றைக்கு கின்னஸ் ரெக்கார்ட வைத்திருக்கிறது, என்சைக்ளோபீடியாக்கள் இன்றைக்கு பதிவாக இருக்கிறது. உலகத்திலே ஆகக்கூட ஒரு புத்தகத்துக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது என்றால் அது குரானுக்கு தான். திவகை மொழியில வேணுமா? ஜப்பனீஸ்ல மூணு வகையான அந்த மொழிகள் இருக்கிறது, ஹிரகன கதகன கஞ்சி மூணு. அதுல சில அந்த கஞ்சின்னு சொல்லக்கூடிய அந்த மொழி ஜப்பனீஸுக்கே பேசுறது கஷ்டம், அவங்களே விளங்கி கொள்ள மாட்டாங்க. அல்லாஹு அக்பர். அதுலயும் கூட இன்றைக்கு குரான் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா வகையிலையுமே இந்த குரான் எங்களுக்கு கையில தந்து இன்றைக்கு குரான நீங்க வெறுமனே உங்களுடைய பள்ளியில தராவீக ஓதிட்டு போங்க, இதுக்காக வேண்டிய எங்களுக்கு குரான் தரப்படல. குரான் எங்களோட முழு லைஃப் ஸ்டைல், எங்களோட வாழ்க்கை வழிமுறையை நாங்க எப்படி அமைச்சுக்கொள்ளோடும் இந்த குரான்ல அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் எங்களோட பேசிக் அண்ட் பெனிஃபிஷியல் எஜுகேஷன், யதார்த்தமான கல்வி இந்த குரானுடைய கல்விதான். இதைத்தான் எங்களுடைய உலமாக்கள் அன்றிலிருந்து படித்து வந்தது. இதுதான் குரான் தான் அந்த உலமாக்களுடைய கைகளிலே இருந்தது. இந்த குரான்ல எல்லா விதமான அறிவும் இருக்கிறது. நீங்க மேக்ஸ் வேணுமா? குரான்ல மேக்ஸ் இருக்குது, குரான்ல சயின்ஸ் இருக்குது, குரான்ல ஜூலஜி இருக்குது, குரான்ல பட்னி இருக்குது, குரான்ல கெமிஸ்ட்ரி இருக்குது, ஜியோகிராபி இருக்குது, அஸ்ட்ரோனமி இருக்குது. எல்லாமே இந்த குரான்ல அல்லாஹ் பொதித்து வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்டதாகத்தான் குரான் ஆக்கியிருக்கிறது. கனியமானவர்களே, அதனாலதான் இஸ்லாமிய வரலாற்றை பிறட்டி பாருங்கள், முஸ்லீம்கள் தான் எல்லா துறைகளிலுமே மிக முன்னோடிகளாக இருந்தார்கள். அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள் தான் வழிகாட்டினார்கள். ஹிஜ்ரி 182ல் சயின்டிஸ்ட் முஸ்லீம்கள் உருவானார்கள். தூர உள்ள ஒரு பொருளை கிட்ட வாக்கி பார்க்கிறது எப்படி, என்னோட முஸ்லீம்கள் காட்டி கொடுத்தார்கள். இப்னு சீனா, ஃபாராபி போன்றவர்கள் மிக திறமையான வைத்தியர்கள். அவர்கள் தான் உலகத்துக்கு முதன் முதலாக ஆபரேஷன் சத்திர சிகிச்சை எவ்வாறு செய்வது அதை காட்டி கொடுக்கின்றார்கள். எங்களுடைய முஸ்லீம்கள் கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்துக்கு இன்றைய காலத்தில் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் தான் சீசர். இன்றைக்கு பெண்களுக்கு சீசர் செய்யப்படுது நார்மல் டெலிவரிக்கு மாத்தமாக. இந்த நார்மல் டெலிவரிக்கு மாத்தமாக செய்யப்படுற சீசர் இந்த கல்ல ஹிஜ்ரி 200ல் எங்களுடைய உலமாக்கள் பேசினார்கள். இந்த சீசர் ஏன் செய்யப்படுகின்றது? ஏன் வயிற்றை கிழித்து குழந்தைகளை வெளியிலே எடுக்க வேண்டும்? அதனால் அந்த குழந்தைகளுக்கு என்ன விளைவு ஏற்படும்? சீசரால இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எவ்வாறு தாக்கப்படுவார்கள்? இதனால உள்ள விளைவுகள் என்ன? அதை எழுதியிருக்கிறார்கள். நார்மல் பேர்த், மிக சாதாரணமாக குழந்தையை எவ்வாறு பெற்றெடுப்பது குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் வழிகாட்டுது. அதை அன்று ஹிஜ்ரி 250ல் எங்களுடைய உலமாக்கள் பேசியிருக்கின்றார்கள். ஹவு டு ஃபீட் யுவர் பேபிஸ், உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் எவ்வாறு பால் கொடுக்க வேண்டும்? 2 வருடங்கள் பூர்த்தியாக பால் கொடுங்கள் குர்ஆன் சொல்லுது. அந்த அதனுடைய யதார்த்தம் என்ன, உண்மை நிலை என்ன? அந்த காலகட்டத்திலே எவ்வாறு அந்த தாய்மார்கள் ட்வீட் பண்ண வேண்டும் என்ற விடயத்தை ஹிஜ்ரி 300 எங்களுடைய உலமாக்கள் கிதாப் எழுதுகின்றார்கள். எங்கிருந்து? இந்த குர்ஆனிலே இருந்து. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் உருவாக்கி இருந்தான். இது எல்லாத்தையுமே பொதிந்தது. ஹிஜ்ரி 600 எங்களுடைய அந்த யூனிவர்சிட்டிஸ்ல பாருங்க, இஸ்லாமிய வரலாற்றினுடைய பல்கலைக்கழகங்கள் அனைத்திலுமே மெடிக்கல் ஃபேக்கல்டி, இ ஃபேக்கல்டி, அக்கவுண்ட் ஃபேக்கல்டி, எல்லா ஃபேக்கல்டிஸிலும் இருந்தது. வெளியாகக்கூடிய டாக்டர் அவர் வெறுமனே ஒரு டாக்டர் மாத்திரமல்ல, He is the best Muslim doctor. அவருடைய வைத்தியத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பயத்தை அவர் உருவாக்குவார். இன்ஜினியர் அவர் சாதாரண ஒரு மனிதராக இருக்கல்ல. இன்றைக்கு எங்கட நாட்டினுடைய எஜுகேஷன் செக்யூலர், மாடர்ன் செக்யூலர் எஜுகேஷன் சிஸ்டத்தின் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய அவர்களை பற்றி இஸ்லாம் இன்றைக்கு எங்கட நாடு தவறான கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இஸ்லாம் கிடையாது. வெறுமனே மெட்டீரியலை வைத்து மாத்திரம் அங்கு கல்வி புகுத்தப்படுகின்றது. கல்வி என்ற பெயரிலே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுக்கப்படுகின்றது. அதை வைத்து இன்றைக்கு தவறான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது. ஆனால் எங்களுடைய முஸ்லீம்கள் எல்லா துறையிலேயுமே முன்மாதிரியாகவும் இருந்தார்கள், முஸ்லீம்களாகவும் இருந்தார்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஏன் தெரியுமா? அடிப்படையிலே இந்த குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தது, அவர்களுடைய உள்ளங்களிலும் இருந்தது. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, மிக நீளமான ஒரு தலையங்கம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த குர்ஆனோட இருக்கிற தொடர்பை அதிகமாக்கிக் கொள்ளணும். குர்ஆன் தான் எங்கட அடிப்படையான கல்வி. இதை அடுத்ததுதான் மற்ற அனைத்துமே. எங்களுடைய குழந்தைகளுக்கு சிறிய வயதிலே இருந்து குர்ஆனுடைய அந்த தொடர்பை உண்டாக்கி கொடுக்க வேண்டும். அன்பார்ச்சுனேட்லி மிகவும் கவலையான விடயம், இன்றைக்கு நாங்கள் ப்ரொபஷனல்ஸ், படித்தவர்கள், பெரியவர்கள் என்ற பெயரிலே இருக்கின்றோம். ஆனால் குர்ஆனுடைய தொடர்பை பார்த்தால் மிகவும் மிகவும் குறைந்த ஒரு தொடர்புடையவர்களாகத்தான் இருக்கின்றோம். குர்ஆனை இன்று சர்வசாதாரணமாக ஏனோ பள்ளிகளிலே ஓதுவதோடு மாத்திரம் நாங்கள் அதை முடித்துக் கொண்டோம். இன்றைக்கு குர்ஆனை எங்கட வாலிபர்கள், எங்கட பெரியவர்கள் குர்ஆனை கையில எடுத்து குர்ஆனின் மூலமாக, சுன்னாவின் மூலமாக எங்களுக்கு தெளிவான வழிநாட்டலை காட்டுங்களேன் என்று அங்கு சொல்லக்கூடிய அந்த நிலைமை இல்லா போய்விட்டது. செக்யூலர் எஜுகேஷனின் மூலமாக இன்றைக்கு எங்களுக்கு அவ்வாறான ஒரு திருப்புதல் வழிகாட்டுதலை இட்டும் நாங்கள் மாறி இன்றைக்கு வெறுமனே செக்யூலர் எஜுகேஷன் அந்த மெட்டீரியலை எய்மா வைத்து, நோக்கமா வைத்து போகக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இன்று மாஷா அல்லாஹ் இங்கு குர்ஆனுடைய அந்த ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையாக பாடமிட்டு அவருடைய மனதிலே சுமந்து எங்களுக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கின்றார்கள். இந்தளவு தூரத்துக்கு பொறுமதியான, இந்தளவு தூரத்துக்கு உயர்வான, உலகத்திலே மிகவும் முதலாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான இந்த குர்ஆனை சுமந்தவர்களாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய பெற்றோர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, யாருடைய குழந்தை குர்ஆனை பாடமிடுகின்றார்களோ நாளைக்கு கியாமத்துடைய நாளையில அல்லாஹு தஆலா அந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கு ஒரு கிரீடத்தை அணிவிப்பான். அந்த கிரீடம் பிரகாசமாக இருக்கும். மக்கள் பார்த்து கேட்பார்கள், யார் இவர்கள்? தலைவர்களா? பெரிய பெரிய மனிதர்களா? இல்லை, உலகத்திலே இவருடைய குழந்தைகள் குர்ஆனை மனநமித்திருக்கின்றார்கள். அதற்குரிய பிரதிபலனாகத்தான் அந்த பெற்றோர்களுக்கு இன்று இங்கு சொர்க்கத்திலே கௌரவிக்கப்படுகின்றது. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனை பாடமிடுவது என்பது ஒரு நாங்கள் நினைப்பதை போன்று ஒரு சர்வ சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், நாங்கள் பாடமிடக்கூடியவர்களுக்கு மிக லேசாக ஆக்கியிருக்கின்றோம், யாராவது இருக்கின்றீர்களா? இதனை மனநமிடுவதற்கு, வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு யார் தயாராக இருக்கிறீர்கள்? உங்களுக்காக வேண்டி வழி திறந்து கொடுக்கப்படும். யார் முன் வருகின்றீர்கள்? அல்லாஹ் கேட்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த குழந்தைகள் முன்னால் உட்கார்ந்திருக்கிறார்கள். குர்ஆனை மனநமித்த அந்த குழந்தைகள் அல்லாஹு தஆலா பெரும் பெரும் உலமாக்களுக்கு கூட இந்த பாக்கியத்தை கொடுக்கல. கிதாபுகள்ல எங்களுக்கு வாக்கையிலும் அன்வர் ஷா காஷ்மீரி ரஹிமஹுல்லாஹ் தேவ்பந்தினுடைய ஷேகுல் ஹதீஸாக இருந்தார்கள். மிக முக்கியமான உலக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மனிதராக கருதப்படக்கூடிய ஒருவர் தான் அன்வர் ஷா காஷ்மீரி ரஹிமஹுல்லாஹ். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எந்த அளவு தூரத்துக்கு ஞாபக சக்தியை கொடுத்திருந்தான்டா, அவர்களுடைய மகன் அதற்கு மகனா அன்சர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் வஃபாத்தாகி விட்டார்கள். நான் நேரடியாக அவர்களை சந்தித்திருக்கின்றேன், அவரிடம் ஓதிருக்கின்றேன். அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹுடைய மகனிடத்திலே அவருடைய புத்தகம் தான் நஃபத்துல் அம்பர். அந்த கிதாபிலே அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹ் இவர்களுடைய தந்தையை பற்றி எழுதக்கூடிய நேரத்திலே எழுதுகின்றார்கள், அல்லாஹ் அன்வர் ஷா காஷ்மீரிக்கு எவ்வளவு ஞாபக சக்தியை கொடுத்திருந்தான்டா, ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தார்கள் பதினைந்து வருடங்களுக்கு ஞாபகம் நிற்குமா, பாடமாக்க தேவல்ல, பார்த்தால் பாடமாக்கணுமே என்று நினைத்து பார்த்தால் 35 வருடங்களுக்கு மேலால அந்த பாட பார்த்தவைகளை அல்லாஹ் மனதிலே பதிய வைக்கக்கூடிய நிலைமைக்கு ஞாபக சக்தியை கொடுத்திருந்தான். அதற்கு மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹ் கிதாபுல எழுதுறாங்க. அந்த கிதாபுடைய எழுதின அந்த நோட்ஸை திருமதி ஷரீஃபுடைய முன்னால இப்ப பிரிண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதை அவங்க எழுதுறாங்க, இஸ்லாம் மார்க்கம் உண்மையானது, சந்தேகமற்றது, யதார்த்தமானது என்பதற்கு அல்லாஹு தஆலா ஆதாரமாக படைத்த ஒருவர் தான் அன்வர் ஷா காஷ்மீரி. அல்லாஹ் அந்த அளவு தூரத்துக்கு திறமையை கொடுத்திருந்தான், ஞாபக சக்தி அந்த அளவு தூரத்துக்கு இருந்தது. இன்று கிதாபுகள்ல அவருடைய ஞாபக சக்தியை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு எழுதியிருக்கிறார்கள். உண்மையிலேயே நான் அவர்களுடைய மகன் ஹஜ்ரத் மௌலானா அன்சர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சந்தர்ப்பத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க ஃபத்ஹுல் பாரி புகாரி ஷரீஃபுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரியினுடைய 6 பக்கங்களை அப்படியே சொல்லிட்டு போறாரு. நான் என்னுடைய கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். அவர்களுடைய மகன் அந்த அளவு தூரத்துக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஞாபக சக்தியை கொடுத்திருந்தான். அவ்வாறுந்தார் அவருடைய தந்தை அதற்கு மௌலானா அன்வர் ஷா காஷ்மீரி எவ்வளவு ஞாபக சக்தியுடையவராக இருப்பார். எந்த அளவுக்கு என்றால் இந்தியாவில காதியானியனுடைய பிரச்சனை தலை தூக்கி அந்த அரசாங்கம் முஸ்லீம்களா காதியானிகளா என்று ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தில் உலமாக்கல் தேவ்பந்துடைய உலமாக்கலையும் அழைத்து காதியானியுடைய உலமாக்கலையும் அழைத்து அங்கு வைத்து இப்ப தீர்ப்பளிக்கப் போகின்றார்கள். ரெண்டு தரப்பிடத்திலிருந்தும் பேச்சுவார்த்தை நடக்கின்றது. காதியானிகள் சொல்கின்றார்கள், இந்த அஹ்லு சுன்னாவல் ஜமாஆண்டு சொல்லக்கூடிய இந்த தேவ்பந்தியுடைய கிதாபுல இருக்குது, இஜ்மாவுக்கு மாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிதாபுல எழுதப்பட்டிருக்குது, எனவே இவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்தை காதியானி உலமாக்கள் சொன்ன நேரத்தில் அந்த நேரத்தில் அன்வர் ஷா காஷ்மீரி ரஹிமஹுல்லாஹ் சிறிய மாணவராக இருக்கிறார். அவருடைய முகத்தில் தாடி கூட வளர்ந்தது கிடையாது. அவர் அந்த மஜ்லிஸிலிருந்து எழும்பி வருகின்றார். அவர் சொல்கின்றார், எனக்கு மிக தெளிவாக ஞாபகம் இருக்கிறது, அந்த புத்தகத்தை நான் படித்திருக்கின்றேன். இவர்கள் எந்த புத்தகத்தை பற்றி சொல்கின்றார்களோ அந்த புத்தகத்திலே உண்மையிலேயே இஜ்மாவுக்கு மாற்றம் செய்ய சொல்லி அங்க சொன்னது கிடையாது, வெறுமனே ஒரு மத்தலாவுடைய விஷயத்துல இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை, அதிலேதான் சில கருத்துக்கள் தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மொத்த உலமாக்களுடைய கருத்தல்ல என்றது தெளிவாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த புத்தகத்தை கொண்டு வர சொல்லுங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் அது அடுத்த கூட்டத்திலே கொண்டு வரப்பட்டு அது பார்க்கப்பட்டது. உண்மையிலேயே அன்வர் ஷா காஷ்மீரி ரஹிமஹுல்லாஹ் என்ன வார்த்தைகளை சொன்னார்களோ அதே வார்த்தைகள் தான் அந்த புத்தகத்திலே இருந்தது. இந்தியாவிலே அன்று சுமார் 100 வருடங்களுக்கு முன்னால அன்று முடிவெடுக்கப்பட்டது அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ இந்த தேவ்பந்துடைய உலமாக்கள் தான் இது சரியானவர்கள் என்ற முடிவு. அன்று அல்லாஹ் இந்த அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹுடைய ஞாபக சக்தியின் மூலமாக கொடுத்தான். ஆனால் அந்த அன்வர்ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லின்றார்கள், என்னுடைய வாழ்நாளில அல்லாஹ் எனக்கு 4 புத்தகங்களை பாடமிடக்கூடிய சந்தர்ப்பத்தை தரல, அதுல முதலாவது குர்ஆன பாடமாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தரல. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அவ்வளவு பெரிய ஞாபக சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஏதோ சில ஹிக்மத்துகள் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் குர்ஆனுடைய பக்கங்களை புரட்டும் பொழுது அந்த குர்ஆனுடைய வார்த்தைகளிலே இருக்கக்கூடிய லிட்ரேச்சர், கிராமர், அதனுடைய அந்த அற்புதமான விடயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும், அதனுடைய விடயங்கள் விளங்க ஆரம்பிக்கும், பாடமாக்குவதா எழுதுவதா என்ற அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது, அதனால் பாடமாக்க முடியாமல் போனது என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட திறமையை கொடுத்தும் கூட ஏதோ சில ஹிக்மத்தலின் காரணமாக அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. இதோ எங்களுக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறார்களே, இந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், பாடமிடக்கூடிய அந்த பாக்கியம். கணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, உலமாக்கல்ல யார் யாரெல்லாம் இந்த குர்ஆனை பாடமிடுவதற்கு இன்னும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிட்டவில்லையோ அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், குர்ஆனை ஏன் இன்னும் நீங்கள் பாடமாக்கவில்லை? கணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இன்னும் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கல. ஒவ்வொரு ஆலிமும், குர்ஆனை பாடமாக்காத ஒவ்வொரு ஆலிமும் உள்ளத்திலே குறுகுறுத்து கொண்டேதான் இருக்கிறது, ஏன் குர்ஆனை பாடமாக்க முடியவில்லை எனக்கு, இன்னும் எனக்கு ஏன் இன்னும் குர்ஆனை பாடமாக்க முடியவில்லை என்ற நிலை இன்று இருந்து கொண்டே இருக்கிறது. நானும் அவைகளிலே ஒருவன் என்ற விதத்திலே சொல்கின்றேன், இன்று வரையிலே குர்ஆனை பாடமாக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் என்னிடத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஆனால் அல்லாஹ் கேட்காமலே அல்லது கேட்டோ ஏதோ ஒரு விதத்தில் இந்த குர்ஆனுடைய பாக்கியத்தை இந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் அருளியிருக்கின்றான். அற்புதமான அந்த பொக்கிஷத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். காசிம் நானோத்தவி ரஹ்மஹுல்லாஹ், தேவ்பந்துடைய அந்த முஅஸ்ஸிஸ் பவுண்டர், ஆரம்பத்தில் அவருடைய மகன் ஹஜ்ரத் முஹம்மத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை ஹாபிஸாக ஆக்குகின்றார்கள். மகனே, நீங்க குர்ஆன பாடமாக்குங்க, நாளைக்கு நான் மௌத்தானதுக்கு பின்னால என்னுடைய கபருக்கு நீங்க ஓதக்கூடிய குர்ஆன் வந்து சேரணும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு நசீஹத்தை செய்கின்றேன். காசிம் நானோத்தவி ரஹ்மஹுல்லாஹ் தேவ்பந்துடைய ஆரம்ப உஸ்தாத், கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இறை நேசராக இருந்த அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லின்றார்கள், முஹம்மத் ரஹ்மஹுல்லாஹ், மகனே நீங்க குர்ஆன பாடமாக்குங்க. பாடமாக்கி ஒவ்வொரு நாளும் மகரிப்ல இருந்து இஷா வரையில ஒரு ஜுசு குர்ஆன நீங்க தொழுகையில ஓதணும். மகனுக்கு அட்வைஸ் பண்றாங்க, மகனே மகரிப்ல இருந்து இஷா வரையில ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுசு குர்ஆன நீங்க ஓதணும். ஹஜ்ரத் முஹம்மது ரஹ்மஹுல்லாஹ்வுடைய மகன் ஹஜ்ரத் மௌலானா காரி தையிப் சாப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தேவ்பந்துடைய 60 வருஷ உஸ்தாத பிரின்சிபலாக அதிபராக இருக்கிறார். முஹம்மது ரஹ்மஹுல்லாஹ் அவங்களோட மகன் காரி தையிப் சாப் ரஹ்மஹுல்லாஹ்வுக்கு சொல்லின்றார்கள், மகனே என்னுடைய வாப்ப காசிம் நானோத்தவி அவர்கள் சொன்னார்கள், நான் குர்ஆனை பாடமாக்கி மகரிபில் இருந்து இஷா வரையில ஒரு ஜுசு ஒவ்வொரு நாளும் தொழுகையில இருந்து ஓதணும் என்பதாக நான் அதனை செய்து வருகின்றேன். நீ என்னுடைய மகன், நான் உனக்கு கட்டளையிடுகின்றேன், நீயும் அதே போல குர்ஆனை பாடமிட்டு ஒவ்வொரு நாளும் மகரிபில் இருந்து இஷா வரையில ஒரு ஜுசு குர்ஆன தொழுகையில இருந்து நீ ஓதணும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் முஹம்மத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் வலமையாக்கி கொண்டார்கள். அவர்களுடைய மகன் ஹஜ்ரத் மௌலானா காரி தையிப் சாப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் வலமையாக்கி கொண்டார்கள். அவர்களுடைய மகன் ஹஜ்ரத் மௌலானா சாலிம் சாப் தாமத் பரகாத்தும் இப்ப வக்ஃப் தாருலுடைய மோத்தமிமா பிரின்சிபலாக இருக்கிறாங்க. தேவ்பந்துடைய வக்ஃப்ல அவங்க இன்னமும் உயிரோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு காரி தையிப் சாப் ரஹ்மஹுல்லாஹ் அட்வைஸ் பண்ணினாங்க, ஏண்ட அப்பா ஏண்ட வாப்பா, அதுக்கு பின்னால நான், மகனே நீ ஒவ்வொரு நாளும் குர்ஆன ஓதணும், குர்ஆன பாடமாக்கி மகரிப்ல இருந்து இஷா வரையில இந்த குர்ஆன ஒரு ஜுசுவ ஓதோனும் என்ற அட்வைஸ மகனுக்கு செஞ்சத அதற்கு மூலனா சாலிம் சாப் தாமத் பரக்காத்துகும் இன்றைக்கு அநேகமாக அவர்களுடைய வயது 80 தாண்டி இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் இருக்கும் பொழுது 70-72 வயதாக இருந்தது. அந்த சாலிம் சாப் தாமத் பரக்காத்துகும் இப்பையும் கூட கலர்ல இருந்தாலும் சஃபர்ல இருந்தாலும் எங்கு போனாலும் ஒரு உலகத்துக்கும் போகின்றார்கள். ஆனால் அந்த குர்ஆனுடைய அந்த திலாவத்தை விடுகின்றார்கள் இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, யார் யாரெல்லாம் நாங்க இங்க குர்ஆனை பாடமாக்கி இருக்கிறோமோ எங்களுக்கு என்று சொல்லி அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை தந்திருக்கின்றான். நாங்க எங்கட அந்தஸ்தை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் எங்களை ஆபிலாக ஆக்க இருக்கின்றான். ஆக முக்கியமான விடயம், குர்ஆனை பாடமிட்ட நாம் குர்ஆனை தொடர்ச்சியாக எங்களுடைய உள்ளங்களிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி இதை தொழுகையில ஓத வேண்டும். இது மிக முக்கியமான விடயம். குர்ஆனை பாடமாக்கி விடலாம், அதை தொடர்ச்சியாக உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது. இதுதான் மிகவும் கஷ்டமான விடயம். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒட்டகம் தன்னுடைய கயிற்றை கலட்டிக் கொண்டு வேகமாக போவதை விட மிக வேகமாக பாடமாக்கிய குர்ஆன் மறப்பதற்கு சான்சஸ் இருக்கிறது, சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு வழிகாட்டி தந்த விதத்திலே பாடமாக்கிய குர்ஆனை தொடர்ச்சியாக நாங்கள் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய தோற்றமும் ஆபில்மார்கள், நாங்கள் மற்றவர்களை போன்றவர்கள் அல்ல. நாங்க எங்களுக்கு என்று சொல்லி அந்தஸ்து இருக்கிறது. ஒவ்வொரு டியூட்டியில இருக்கக்கூடியவங்க சர்வசாதாரணமாக தடவாதத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட டியூட்டிக்காக வேண்டி அவர்களுக்குரிய ஆடைகளை போடுகின்றார்கள். நாம் முஸ்லீம்கள் எங்களுக்கு என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான ஆடை இருக்கிறது. அதிலும் விசேஷமாக காஃபில்மார்களை பொறுத்தவரையிலே நாம் நம்முடைய தோற்றத்தை அழகானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆடைகள் ஏதோ அங்கும் இங்கும் சுத்தக்கூடியவர்களை போன்று, அங்கும் இங்கும் போகக்கூடியவர்களை போன்று எங்களுடைய ஆடை இருக்கக்கூடாது, எங்களுடைய முடி இருக்கக்கூடாது, பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. ஒரு ஹாபிதா பாருங்களே இப்படி பேசுறாரு. இது போன்ற அந்த நிலைப்பாடுகள் மற்றவர்கள் குர்ஆனை பாடமிடுவதற்கு முற்றுக்கட்டையாக அமைந்துவிடும். அதனால குர்ஆனை மனநமித்த நாங்கள் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியம் அற்புதமான குர்ஆன் பெரிய பெரிய மக்களுக்கு கொடுக்கப்படாத சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து எந்த குவாலிபிகேஷனும் பார்க்காம எந்த விதமான தாமையிலும் பார்க்காம அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குவாலிபிகேஷனை வச்சு எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். இந்த ஹாபில்மாருடைய பெற்றோர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய குழந்தைகள் ஹாபில் ஆகிவிட்டார்கள். சரி மாஷா அல்லாஹ், எனக்கு நாளைக்கு கியாமத்துடைய நாளையில தலையில் ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும் என்றதோடு இருந்துவிட முடியாது. இவர்களை பாதுகாத்து குர்ஆனுடைய தொடர்போடு இவர்களை வைத்து இந்த குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட யதார்த்தமான கல்வி, நுபுவத்துடைய கல்வி, சுன்னாவுடைய ஹதீஸுடைய ஃபிக்ஹுடைய இந்த கல்வி இருக்கிறது. அதிலையும் எங்களுடைய குழந்தைகளை ஆர்வமூட்டி அந்த நிலைமைக்கு எங்களுடைய குழந்தைகளை கொண்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. வெறுமனே ஆபிசாகி விட்டார்கள் என்று திருப்தியோட மாத்திரம் இருந்து ஏமாந்து விட முடியாது. அவர்களுக்குரிய அந்த சட்டங்களை போடுங்கள், வீட்டிலே ஓத சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 3 ஜுசுக்களை ஓத வைக்க வேண்டும். 3 ஜுசுக்கள் அது அப்படி சிரமமாக இருக்கும் பொழுது குறைந்தது 1 மாதத்திலேயாவது ஒரு குர்ஆனை முடிக்கக்கூடிய ஒரு டைம் டேபிளை, ஒரு ஒரு முறையை எங்களோட குழந்தைகளுக்கு நீங்க போட்டு கொடுங்க. மதரசாவில் இருக்கிறாங்கண்டா அவங்களுக்கு அங்க உஸ்தாத்மாருடைய அந்த வழிகாட்டல்கள் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க பெற்றோர்கள் அதுல மிகவும் கண்ணும் கருத்துமாக இருங்கள். மற்ற குழந்தைகள் மற்ற வாலிபர்களை போன்றவர்கள் அல்ல. இவர்கள் அல்லாஹ்வுடைய கலாமை சுமந்தவர்கள். உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய கலாம் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் இந்த கலாமை ஒரு நாளும் பத்த வைக்க முடியாது. நெருப்பு இந்த கலாமை தீண்ட மாட்டாது. அப்படிப்பட்ட கலாமை சுமந்தவர்கள் தான் இவர்கள். இவர்களுக்குரிய அந்த நல்லொழுக்கங்கள், நல்ல வழிகாட்டல்களை வீட்டிலே பெற்றோர்கள் காட்ட வேண்டும். இவர்களுடைய மேல் படிப்புக்காக வேண்டி உள்ள ஏற்பாடுகள் இருந்தால் அதற்குரிய வழிகளையும் காட்டி இவர்களுக்குரிய அந்த சந்தர்ப்பங்களையும் எடுத்து கொடுப்பது இந்த பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, மிகவும் மிகவும் தெளிவாக உங்களிடத்தில் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன், இந்த குர்ஆனை ஒவ்வொருவரும் கையிலே எடுங்கள். ரமலான் வருகின்றது, குர்ஆனை வாலிபர்களும் எடுங்கள், படித்தவர்களும் எடுங்கள், பாமரர்களும் எடுங்கள், உலமாக்களிடத்தில் வந்து உட்கார்ந்து குர்ஆனுடைய தொடர்பை உண்டாக்கிக் கொள்ளுங்கள். எங்களுடைய பேசிக் அண்ட் பெனிஃபிஷியல் எஜுகேஷன், யதார்த்தமான கல்வி இந்த குர்ஆன் தான். பெண்களும் இந்த குர்ஆனுக்கு முக்கியத்துவம் செலுத்துங்கள். என்ன பிரச்சனை வந்தாலும், அது எப்படிப்பட்ட ரீதியில வந்தாலும், குர்ஆனின் மூலமாக சுன்னாவின் மூலமாக இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை எங்களுக்கு காட்டுங்கள் என்ற அந்த மனோநிலைமையை நாம் ஒவ்வொருவரும் உருவாக்கிக் கொண்டு குர்ஆனுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் யார் யாரெல்லாம் இந்த குர்ஆனோட தொடர்பு இல்லையோ அவர்களுக்கு குர்ஆனை கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். குர்ஆனை பாடமிடுவதற்குரிய அந்த சந்தர்ப்பங்களை அமைத்துக் கொடுங்கள். இதுதான் நாளைக்கு நம்முடைய கபருக்கு வரக்கூடியது நிம்மதியான சந்தோஷமான ஒரு நிலைப்பாட்டை எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே மிகவும் கண்ணியமாக கேட்டுக்கொள்கின்றேன், அனைவருமே இதற்கு முன் வாருங்கள். எங்களுடைய உலமாக்கள் தயாராக இருக்கிறார்கள், அவரிடத்திலே வாருங்கள், குர்ஆனுடைய தொடர்பை உண்டாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. இந்த இடத்துல ஹாஃபில்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஹாஃபில்மார்களை கபூல் செய்து கொள்வானாக. இவர்களின் மூலமாக முழு உலகத்துக்கும் இந்த குர்ஆனுடைய யதார்த்தமான உண்மையான இந்த மெசேஜை அல்லாஹ் கொண்டு போறதுக்குரிய தௌஃபீக்கை செய்வானாக. இந்த மதரசாவை கபூல் செய்து கொள்வானாக என்று சொல்லி இந்த என்னுடைய அனுபவம் இல்லாத இந்த உரையை நான் முடிக்கின்றேன். என்னுடைய மிக முக்கியமான உலமாக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு முன்னால நான் பேசுவதற்கு உண்மையிலே தகுதி இல்லை, பணிக்கப்பட்டவன் என்பதன் காரணமாக நான் இந்த இடத்திலே வந்து பேச வேண்டிய ஒரு நிலைமை. என்னுடைய உஸ்தாதுமார்கள் இருக்கின்றார்கள், என்னுடைய மூத்த உலமாக்கள் இருக்கின்றார்கள், அவரிடத்திலேயும் நான் மன்னிப்பை கேட்டுக் கொள்கின்றேன். வாஹிது தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.